அதற்குரிய சூழ்நிலையில நம்ம ஹிஜிரியினுடைய ஆண்டை அடைந்திருக்கிறோம். ஹிஜிரி ஆண்டு அடைந்திருக்கிறோம். இதை பத்தி போன வருஷம் இதே ஹிஜிரியினுடைய நேரத்தில் இங்க ஒரு பெரிய குத்துபா நடந்துச்சு. நடந்து அதை பத்தி பல மணி நேரம் இங்கே பேசப்பட்டுச்சு. என்ன, ஒவ்வொரு வருஷ பிறப்பன்னைக்கும் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு இடத்துல கூடுகிறார்கள். பல்வேறு வாஷிங்டன்ல நடக்குது, அமெரிக்கா நடக்குது, 2006 பிறந்துருச்சு, 7 பிறந்துருச்சுங்கிறான். பெரிய வெடிகள் போடப்படுகிறது, வண்ண வேடிக்கைகள் எல்லாம் நடக்குது. கொஞ்ச நேரத்துல சரக்க உள்ளதெல்லாம் ஒன்னு ஆள் அடையாள எல்லாம் படுத்துங்கி காலையில எந்திரிச்சுறான், முடிஞ்சு போச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் சில நல்ல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வாழ்க்கையில நமக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி இந்திய தேசத்தில உள்ள மக்கள் அவர்களுடைய புத்தாண்டை கொண்டாடுவதற்கு வீட்டில் உள்ள பாயெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டு ஏறி, பழைய சட்டு முட்டு சாமான்லாம் கொண்டு வந்து போட்டு ஏறி, இதெல்லாம் எரிச்சு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. பழைய வருஷம் பழையன கழிதலும் புதுவென பூந்து நல்ல பானையை வாங்கி உள்ள வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, வர்ற இயர் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட்டு. இந்த மேல்மட்ட மனிதர்களுக்கு ஒரு தாட்டு, என்ன நல்ல வெடியை போட்டு நல்ல உள்ள சரக்கு இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வருஷம் புது வருஷம் இன்னைக்கு 2006 12 மணிக்கு நம்ம எவ்வளவு குதூகலமா இருந்தோமோ அதோ அதே குதூகலத்தை நம்ம வருஷம் பூரா அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ஆளுங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ அப்ப ஹிஜிரின்னு ஒண்ணு வருதே, அதுக்கு என்ன செய்யணும்? இது போன வருஷம் கேட்கப்பட்டுச்சு. இந்த ஹிஜிரின்னு ஒண்ணு வருதே, அது ஏன் வந்துச்சு? இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு என்ன? அதை முஸ்லீம்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த காலண்டர் எல்லாம் இருக்கா? அந்த காலண்டர் இன்னும் மூத்தா போச்சா? அல்லது இருக்கிறது பூரா எல்லாம் பத்திரிகையில தான் போட்டு வச்சிருக்காளா? நம்ம ஊர்ல ஹிஜிரியை தேடுறது பெரிய கஷ்டம். பத்திரிகை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், அஜர்த்து இது என்ன ஹிஜிரி வருஷம்? ஹிஜிரின்னு கூட பேச தெரியல, ஹிஜிரி வருஷம் எதுனாரு. என்னங்க ஹிஜிரி, அது என்னது? அதான் என்னமோ சொல்லுவாங்கல்ல அஜர்த்து, அந்த இஸ்லாமிய வருஷம் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி அவருக்கு தேடி பிடிச்சி எடுத்து, பாப்பா இதுதான் பாப்பா, சரி சரி. அப்ப அந்த எந்த ஆண்டிலே நாம் இருக்கிறோம்னு கூட நமக்கு தெரியல, ஹிஜிரி வருஷத்துல எந்த வருஷத்துல நாம இருக்கிறோம்னு கூட நமக்கு தெரியல. அப்போ மொத்தமா உலக லெவல்ல காலண்டரை மூணா பிரிக்கிறான். மொத்தமா உலகத்துல ஒரு காலண்டர்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது பூரா இங்கிலீஷ் காலண்டர். இது வந்து ஒரு வகை, ஒரு வகை. இன்னைக்கு தான் 22, இன்னைக்கு 3/2/2006, இது ஆங்கில காலண்டர் சொல்லுகிறது. ஹிஜிரி காலண்டர் நம்முடைய அடிப்படையில முகர்ற மாசத்தை அடிப்படையா வச்சு இது முதல் மாசம்னு சொல்லுது. இன்னொரு காலண்டர் ஒண்ணு துணியால இருக்கு, பல பேருக்கு தெரியாது, அது ஈரானியன் காலண்டர். அது 1880 காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் 80 உட்கார்ந்து இருக்காங்க. கிஷுக்கு போன உடனே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். கிஷுல போய் கொடுத்த உடனே அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தேன், 1880 போட்டிருந்தோம். அட பாவி, 100 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளத இன்னும் வச்சு தின்னுகிட்டு இருக்காள் இந்த ஆளுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கும் போலுக்குன்னு அந்த கடைக்காரர்ட்ட கேட்டேன், பாப்பா இது என்னது 1880 போட்டிருக்காங்களே, இது எந்த வருஷத்துல உள்ளது? அரபியில போட்டிருக்கு. அப்ப அவன் சொன்னான், தள்ளி விட்டான் வெளியே போன்னு சொல்லிட்டு கடைக்காரன். துளசிட்டமே என்ன செய்யறதுன்னு வேசல்ல வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தேன். அந்த கிஸ்ல கடைக்கு வெளியே வந்து நின்னுகிட்டு ஒரு வேற ஒரு நாட்டு பொம்பளை வந்து, வேற ஏதோ ஒரு நாடு, ஆங்கில நாடா ஏதோ, அந்த பொம்பளை வந்து நிறைய பிஸ்கெட்டு தண்ணி பாட்டில எல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு பின்னாடி வெளியே வருது. உடனே அந்த பொம்பளை கிட்ட கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ சி யுவர் பிஸ்கெட் பாக்கெட், ஹவு கேன் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உடனே அந்த பொம்பளை எடுத்து பார்த்துட்டு, இது என்ன ரொம்ப பின்னாடி இருக்கு அப்படின்னு, அதுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. உடனே திரும்ப அதை எடுத்துக்கிட்டு அது உள்ள போச்சு கடைக்கார்ட்ட போய், இது ஏன் இப்படி போட்டிருக்குன்னு. கடைக்காரன் இந்த நான் பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தாரு. இப்ப கடைசியில அந்த பொம்பளை வாங்கினா அது வேணாம் அப்படிங்குது, என்ன வாங்கின இத்தனையும் வேணாம், எனக்கு காசு திரும்ப கொடுங்க. அவன் அங்க இருந்து எனக்கு முறைக்கிறான், நாளையில இருந்து நீ கடைக்குள்ள வந்தா எதுவுமே கிடையாது உனக்கு. என்னடா இடவா போச்சு, நல்லது கேட்க போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கேட்க போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு. என்னையா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுன்னு அப்புறம் அங்க உள்ள ரிசப்ஷன்ல வந்து கேட்டேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கடைக்காரன்ட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், இதுல என்னதான் இருக்குன்னு கேட்டவொன்னு அந்த ஆள் சொன்னாரு, இல்ல இது ஈரானியன் காலண்டர், இந்த நடைமுறை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டா பாருங்கன்னு என் பாஸ்போர்ட் எடுத்து காட்டினாரு, உங்களுக்கு என்னைக்கு உள்ள சீல் போட்டு அனுப்பியிருக்காங்க அந்த வருஷத்தை பாருங்கன்னா, அதுவும் தேலி ஆகிடுச்சு, கரெக்டான வருஷம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அன்னைக்கு தான் இப்படி ஒரு காலண்டர் துணியால இருக்குன்னு எனக்கு தெரியும், அது வரையும் தெரியாது, அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கங்க அது அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அப்ப அந்த மூணு முறையில காலண்டரை பிரிச்சு வச்சுதான் உலகத்தினுடைய தேதிகள், உலகத்தினுடைய நாட்காட்டிகள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இஸ்லாமிய காலண்டர் இப்ப ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனித சமுதாயத்தில் கோல்கள் இருக்கிறது. இந்த ஒரு கவிஞன் சொல்லுகிற போது சொன்னான், நாட்காட்டியை கிழிக்கிற போது, காலண்டரை கிழிக்கிற போது நீ தேதியை கிழிக்கவில்லை, உன் வாழ்க்கையை கிழித்துக் கொண்டிருக்கிறாய். தேதியை கிழிக்கும் போது தேதியை கிழிக்கல, வாழ்க்கையை கிழிச்சுக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு நாளா பின்னாடி போயிட்டு இருக்க. நேத்து பார்த்தா சின்ன பையனா இருந்த, 16 வயசுல இருந்த, திடீர்னு 25 வயசு ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சு, அந்த தேதியை கிழிக்க கிழிக்க நர உழுவ ஆரம்பிச்சிச்சு. நீ என்னமோ பெரிய ஆளாகிட்டு இருக்கன்னு நினைக்கிற, ஆனா வாழ்க்கையினுடைய பக்கங்கள் கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ என்னத்தை இந்த உலகத்துல கிழிச்சிருக்கேன்னு கேக்குறான். ஆமா, அப்படின்னா என்னத்தை சாதிச்சிருக்கேன் இந்த உலகத்துலன்னு. அப்ப வருஷம் வருஷம் நம்மளும் ஒரு டார்கெட் போட்டுக்கிறோம், இந்த வருஷத்துல இப்படி இருக்கணும், நம்ம இந்த வருஷத்துல நம்ம இப்படி எல்லாம் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டார்கெட் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள்ல இருந்து ஆரம்பிச்சு கீழ்நிலையில வேலை பாக்குற ஆளுக வரையும் ஆளுக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. இன்னைக்கு சாதாரண ஆபீஸ் பாயா இருக்கவருக்கு கூட ஏதோ ஒரு டார்கெட், ஆனா எந்த டார்கெட்னா விளங்க மாட்டேங்குது. எல்லாரும் இங்க வந்திருக்க நோக்கம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா இங்க உள்ளவங்களுக்கு நான் துபையை பொறுத்த அளவு பார்த்தது வரையும் கீழே உள்ள ஆளு கூட என்ன நினைக்கிறாருன்னா, சாப்பாட்டு வேலைலாம் ஏறி போச்சு, கொஞ்சம் சாப்பாட்டை சுருக்கிக்கிட்டு காசை வீட்டுக்கு அனுப்பணும். பாதி பேர் காலை நாஸ்தா சாப்பிட்றது இல்லை இந்த ஊர்ல. காசை சுருக்கிக்கிட்டு வீட்டுக்கு. என்னையா அப்படி சாதிச்சு போட்டீங்க வீட்டுலன்னா, ஒரு பெரிய வீடு கட்டினா அஜர்த்து ரைட்டு, அப்புறம் வேற என்ன செஞ்சிய, வேற ஏதாவது ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கேன். சரி, இங்கேருந்து போகும்போது இவர் ஆடி ஆடி போவாரா, அப்புறம் உடனே அந்த வீட்டுல படுக்க வைப்பாங்க. 3வது நாள் அவர் வந்துருவார், இஸ்ராயல் அலிஸ்லாம் இறங்கியதான் இன்னால் இல்லாகி போய் இன்னா இளையராஜும் கொண்டு வந்து சந்தாக்கில் இறங்கி உள்ள போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சிருவார். இவருக்கு அந்த ஊடு எதையும் தரப்போறதில்லை, அந்த நிலமும் இவருக்கு எதையும் தரப்போறதில்லை. யாரோ உட்காந்து தின்னுட்டு நல்ல பின்னாடி அந்த சொத்து வச்சு தின்னுட்டு அவன் பாட்டும் காசு ஆக்கிட்டு போயிட்டு இருப்பார். இப்ப இந்த நீங்களிட உங்களிடத்துல இருக்கிற டார்கெட், நீ என்னத்தை சாதிக்க போற இந்த துணியால, எத்தனை பேர் இத்தனை பேர் இருக்கோங்க, 20 வருஷமாச்சு 25 வருஷமாச்சு, எங்க ஊர்ல போய் தொழிலை வச்சு இப்படி முன்னேறணும்னு பல பேர் நினைக்கிறோம். என்ன தொழிலை வச்சு என்ன முன்னேறணும்னு யாருக்காவது தெரியுதா? என்ன தொழில் வைக்கணுங்கிற அடிப்படை அறிவுனால நமக்கு வருதான தெரியாது, அது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது. அல்லது அந்த அளவுக்கு தேடுதல் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சொன்னாலும் கூட அந்த தேடுதல் கூட நம்ம இடத்துல கிடையாது. ஏதாவது செய்யணும் செய்யணும், பல பேர் சொன்னாங்க ஏதாவது செய்யணும் செய்யணும், இடத்துல ஒரு 25 லட்சம் திருகம் இருக்கு, 25,000 திருகம் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல பல பேருக்கு இது கேள்விக்குறி. அப்போ இந்த இதே டார்கெட்ல என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வருஷம் பூரா போய்கிட்டு இருக்க ஒளிஞ்சு என்னமும் செய்த பாடு கிடையாது. சரி அதை விடுங்க, பொருளாதாரத்துறையை அப்படி தூக்கி வச்சிருங்க, வேற என்னத்துல நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இருந்ததை விட நிலைமைகள் மோசமாகி கொண்டிருக்கிறதே தவிர ஒண்ணுல கூட கொஞ்ச நாள் வித்தியாசம் ஏற்பட்டுச்சானா தெரியவே தெரியலங்க. போன வருஷம் எப்படி இருந்தோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிருப்போம், அல்லது அதே நிலைமையில இந்த வருஷமும் அப்படி இருப்போம். சரி, இத்தனை வருஷம், போன வருஷம் பயான் ஆரம்பிச்சாங்க ரமலான்ல, இந்த வருஷம் வரையும் பயான் நடந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஒண்ணு காசு செலவு பண்ணிடல, எந்த ஒரு சல்லி அதாவது சட்டி தூக்கிடல, செங்கல் தூக்கிடல, எதுவும் செய்யல, அல்லாஹு மீது இருக்கிற அக்கீதால கொஞ்சம் மாற்றம் உங்க இடத்துல ஏற்பட்டிருக்கான்னு அப்படி திருப்பி பாருங்க உங்க இதயத்தை. போன வருஷம் எந்த கம்பெனி எந்த காசை நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அதே கம்பெனி அதே காசு தான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. போன வருஷம் வேற எதுவும் குழந்தை குட்டிகளுக்கு பிரச்சனையை நம்பிக்கிட்டு இருந்தமோ அதே தான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ்வை தவிர தருவதற்கு எவனும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இதயத்துல கொஞ்சம் ஏறி இருக்கா இல்லங்க? ஒரு மூமினுடைய அக்கீதா, ஒரு மூமினுடைய அக்கீதா உன்னுடைய இதயத்துல எப்படி இருக்க வேண்டும், ரப்பை தவிர வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது, தவிர வேறு யாராலும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. சின்ன பிள்ளையில நான் பிறந்தேன், என்ன அத்தா அம்மா வளர்த்தாங்க, அப்படியே கையை பிடிச்சி நடப்பாட்டினாங்க, கூட்டி விட்டாங்க. 12 வயசு ஆச்சு, நான் ஓரளவு நடக்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு தெளிவு பெற்றேன். வாலிபம் அங்கேருந்து உடியாந்துச்சு, என்ன சேர்ந்துக்குச்சு, நல்ல உருக்கு நல்ல உடம்பு, சும்மா அப்படி சமுதாயத்துல அப்படி போனா என்ன பார்த்த உடனே அப்படி ஜெக ஜெகன்னு, மாப்பிள்ள சவுதி மாப்பிள்ள அப்படின்னு பேசினா, துபாய் மாப்பிள்ளன்னு பேசினா, ரேட்டு 40 ஆச்சு 30 ஆச்சு 50 ஆச்சு 60 ஆச்சு விலை கொடுத்து வாங்கிட்டா, முடிஞ்சு போச்சு, நல்லா சிலு சிலுன்னு இருந்தா ரோட்ல போனா யார்ட்ட போனாலும் சண்டை, டீ கடையில போனா டீ கிளாஸ் தூக்கி எறிகிறது, எவனா ஏதாவது கேட்டா சட்டையை பிடிச்சி தூக்குறது, என்ன என்னுடைய அந்த வாலிப முறுக்கு. கொஞ்ச நாள் வாலிபம் இருந்துச்சு, கொஞ்ச நாள் போன உடனே 40 45ல நினைக்கிறேன் ஒரு மாதிரி இருக்கு. அதனால டையையும் அடிச்சு அப்படி மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. வயசுத்தனங்கன்னு உள்ள போய் அதை பார்த்தோன்னா 1912 பிறந்தேன் அப்படிங்கிறாரு. பார்த்தா 38 வயசு மாதிரி இருக்கே அப்பா, என்ன ஆளு, நம்ம தாவதலி எழுத்து கூட இருக்கா, என்ன சின்ன பிள்ளை மாதிரிதான் இருக்கா இன்னும். இப்ப இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் பல பேர் அப்படித்தான் இருக்காங்க, ஆனால் வாழ்க்கை தானாக நகர்ந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இதுல எது நமக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சா, எதுவும் நடந்திருக்கான்னு போன வருஷமும் பார்க்கல, இந்த வருஷமும் பார்க்கல, வருஷம் பூராவும் நடந்துகிட்டு இருக்குன்னா, என்ன நிலைமையிலே நாம் இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிக்கணும். என்ன நிலைமையிலே நாம் இருக்கிறோம், வேற எதையும் தாங்க செய்யல, சரி சம்பாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில போய் அவன் கொடுக்குற காசு தான் வாங்க முடியும், ரைட்டு. அதுக்கு மேல நம்ம அவர்கிட்ட போய் நின்னாலும் கூட இன்கிரிமெண்ட் அவங்க எல்லாம் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் கமிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்ந்து முடிவு பண்ணி கொடுத்தா தான் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிடையாது, ரைட்டு. சம்பாதிக்க தான் முடியல. இதுல என்ன வந்துச்சு, ரப்பு மேல வைக்கிற நம்பிக்கையில என்ன வந்துச்சு, அதுக்கு என்னத்தை போய் நீங்க சம்பாதிக்கணும், அதுக்கு என்னத்தை போய் செங்கல் சுமக்கணும், அதுக்கு என்னத்தை நீங்க செய்யணும். நேற்று இருந்த ஈமானுடைய நிலைமையை விட இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா தெரியாது. அன்னைக்கு ஹதீஸ்ல படிக்கிறோம், சஹாபாக்கள் இடத்துல கேட்கப்படுகிறது, நீங்க ஒரு சஹாபிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி காலையிலே ஆனீர்கள்னு, அல்லாஹும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவனாக நான் காலையிலே ஆனான். நீங்க எப்படி சாயங்காலத்தில் ஆனீங்கன்னு, என்னுடைய சாயங்காலம் இப்படி இருந்தது, என்னுடைய மாலை பொழுது அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதர் மீதும் நான் நம்பிக்கை வைத்தவனாக ஆனேன். உன்னே அப்ப கேட்டாங்க, அந்த அல்லாஹும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது அப்படின்னா என்னன்னு தெரியுமா, அந்த நேரத்தில் அந்த சஹாபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, அந்த வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது. ஏதோ சொல்லிட்டு போறது கிடையாது, நான் கூட தான் சொல்லலாம், நீங்க கூட தான் சொல்லலாம், அல்லாஹ் ரசூல் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். அப்ப வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களான்னா, சத்தியமாக தெரிந்து கொண்டுதான் பேசுகிறேன், அதே நிலையில இன்றைக்கும் நான் இருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தைக்கு என்னங்க வலிமை, அல்லாஹ் மீது ரசூல் மீதும் நான் அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன்னு இன்னைக்கு ஒரு பாய் வந்து சொன்னாரு. நாளைக்கு காலையில் ஆபீஸ் போனோன்னு சீட்டை கழிச்சுட்டான், அதான் போயிட்டு வாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, இந்த கம்பெனிக்கு நீங்க தகுதி இல்லாத ஆளு. அடே அப்பா, அவரை பார்க்கணுமே, அப்படியே அழுது குழம்பி உடனே அங்க போன் பண்ணி இங்க போன் பண்ணி என்ன சீட்டை கிழிச்சு போட்டானே, 15 நாள் தானே டைம் கொடுத்துருக்கான், வேற கம்பெனிக்கு என்ன செய்யறது, யாராவது செய்யாம இருப்போமா, மனசை தொட்டு சொல்லுங்க. நாளைக்கே சீட்டை கிழிச்சுட்டாங்க கம்பெனியில, யாரா இருக்கட்டும், அது என்ன செய்வோம், ஐயோ ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. ஏன் சீட்டே கிளிக்க வேண்டாம், நாளைக்கு கூப்பிட்டு ஒரு அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் நடக்குது, கூப்பிட்டு நீ 1500 சம்பளம் வாங்குறியா, 500 கட் பண்ணிட்டு 1000 நாளைக்கு உனக்கு சம்பளம் பரவாயில்ல அப்படின்னு எத்தனை பேர் வெளியேந்துருச்சு வருவா. ஓ என்ன நினைச்சுட்டு இருக்க, லேபர் கோர்ட்டுக்கு போவேன் தெரியுமா, லேபர் கோர்ட் 20 துபாயில இருந்திருக்கேன், லேபர் கோர்ட் வரை எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லுவேமே தவிர பரவாயில்லங்க, இது என் ரப்பு தந்திருக்கான் இந்த 1000 1500 கொடுத்து எந்த ரப்பு என்னை நிறைவு செய்தானோ அவனே இந்த 1000 கொடுத்து நிறைவு செய்ய தகுதி பெற்றவன். நேற்று 1500 கொடுத்தவன் இன்று 1000 கொடுக்கிறான், நேற்று 1500 கொடுத்தவன் நாளைக்கு 2000 கொடுக்கலாம், நேற்று 1500 கொடுத்தவன் நாளை கழிச்சு 10,000 திரும்ப கொடுக்கலாம். அப்ப 10,000 திரும்ப கொடுத்தாலும் நான் என்ன வேலை செஞ்சனோ அதைத்தான் நான் செய்ய போறேன், 1500 கொடுத்தாலும் நான் என்ன செய்தனோ அதைத்தான் நான் செய்ய போறேன், அந்த 1500 கழிச்சுட்டு 1000 கொடுத்தாலும் கூட நான் எதை செய்கிறேன் அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஆனால் நடத்துவது எல்லாம் நான் நடத்துவதல்ல, ரப்பு நடத்தி கொண்டிருக்கிறார், ரப்பு நடத்தி கொண்டிருக்கிறான். இவ்வளவு பெரிய ஈமான் தேவையில்லை, இதுல ஒரு பகுதி வந்திருக்க, எல் அளவு வந்திருக்கிறதா, எல்லின் முனை அளவு வந்திருக்கிறதா. அப்ப போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம், மத்த பொருளாதாரத்திலே கணக்கு பார்க்கிறோமே, எனக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பார்க்கிறோமே, இதுல ஏன் நம்ம கணக்கு பார்க்கறது இல்ல, இதுல உன்ன பேங்க் பேலன்ஸ் மாதிரி இந்த அக்கீதா இருக்கிறதே இது இடிக்காது, இதற்கு நீ செங்கல் சுமக்க வேண்டியதில்லை, இதற்கு நீ கல்லிலே கால் ஊத்த வேண்டியதில்லை, ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு உன்னுடைய இதயத்துக்குள்ளே இதயத்தினுடைய ஆழப்பகுதியிலே இது ஏறி இருந்தால் போதும், முஸ்லீம்களே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் அன்றுதான் உருப்படுகிற தினம், அன்றுதான் இந்த சமுதாயத்தினுடைய ஈதுடைய தினம், அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லிக் கொடுக்குது. உலாயிக்க உமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஏன், மறைவானவற்றின் மீது தெளிவாக நம்பிக்கை கொள்வார்கள், நான் இருந்து எதுவும் நடப்பது கிடையாது, இன்னைக்கு நாளைக்கே நான் மௌத்தா போயிட்டா என்னை விட என் குடும்பத்தை சூப்பரா பாதுகாத்துக்கிறதுக்கு அல்லாஹ் யாரையாவது நியமிப்பான், என்னை கொண்டு என்னுடைய குடும்பத்துக்கு எதுவும் ஆகிறது கிடையாது, என்னை கொண்டு என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் என்னுடைய குடும்பம் நிற்பது என்பது சுத்த போய் அல்லாஹ் நிற்க வைத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை வைத்து பாதுகாத்தது போன்றே என்னுடைய குடும்பத்தை நாளை என்னை இல்லாமலும் பாதுகாக்கலாம், என்னுடைய தொழிற்சாலையை ரப்பு என்னை வைத்து நடத்தியது போன்றே நாளைக்கு நான் அந்த இடத்துல இல்லாட்டியும் கூட என்னுடைய தொழிற்சாலை நடக்கும், இவர் இல்லையே என்பதற்காக வேண்டி என்னுடைய தொழிற்சாலையினுடைய பொருளாதாரம் விழுந்து விடாது. ஏன், இதை நடத்தி கொண்டிருப்பவன் ரப்பு நடத்தி கொண்டிருக்கிறான், என்னை நடத்த வைப்பவன் ரப்பு நடத்த வைத்துக் கொண்டிருக்கிறான், நான் சும்மா ஒரு பொம்மை தான். அன்னைக்கு சொல்லும் போது ஒரு இடத்துல ஒரு செய்தியை கேட்டேன், ஒரு ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னார், அது இந்த இடத்துக்கு பயன்படும் நினைச்சு சொல்றேன். அம்மாவும் வெளியூருக்கு போறாங்க, ஒரு அப்பா அம்மாவும் தன்னுடைய தாப்பனார் ஊருக்கு, அதாவது நகரத்திலிருந்து தன்னுடைய சின்ன பிள்ளையை அழைச்சிக்கிட்டு ஒரு கணவனும் மனைவியும் வெளி, அதாவது கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய தாய் தாப்பனை பார்க்கறது கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த கணவர் நார் என்ன செஞ்சாருன்னா, இப்படி போறாரு, வெளியே போய் வாங்கிட்டு வரலாம் போய். அப்ப அங்க ஒரு நண்பரை சந்திக்கிறார், அவர் சொன்னாரு, ஏன்பா ஊருக்கு தானே போற, போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவோம்ல, என்கிட்ட கார் சும்மா தான் கிடக்குது, கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துறேன், உடனே லைசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கார் எடுத்துட்டு போயிட்டு பாத்துட்டு டக்குன்னு வந்துறேன், சூழ் நல்லா ஃப்ரீயா இருக்கும்ல. சரி பரவாயில்லன்னு தலைவர் காரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுல வந்து காரை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி எல்லாம் கிளம்பு கிளம்புன்னு கிளப்பி காலையில கிளம்ப ஆரம்பிச்ச உள்துறை அமைச்சர் கிளம்பிக்கிட்டே இருக்கா. அப்ப குளிச்சு அவங்க சோப்பை போட்டுக்கிட்டு நம்ம கொண்டு உள்ள கிளப்புறது எந்த கதைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வண்டியை தள்ளி கொண்டு வந்து இந்த வண்டிக்குள்ள ஏத்தும் போது மணி 2:30 ஆயிப்போச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வண்டி கிளம்புது. கிளம்பி இப்படி போய்கிட்டே இருந்தா கிராமத்து பாதை வழியும் தெரியாதவருக்கு, இதுவரையும் பஸ்ல போயிருக்கார். அப்போ அந்த வழியில போயிட்டே இருக்கும்போது பாதை மாறி விடுகிறது. வேற ஊருக்கு போற ரூட்ல வண்டியை பிடிச்சி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டு வழியே தெரியல, ஒருத்தரையும் காணும், ரொம்ப தூரம் போயாச்சு. போனோடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருது, இறங்கி கேக்குறாரு, இந்த ஊருக்கு இப்படித்தானே நேரா போகணும், இன்னும் காணவே இல்லையே, எங்க ஊர் அரை மணி நேரத்துல வந்துருமேன்னொடனே போலீஸ்காரர் சொன்னாரு, அட படுவாவி, இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியில திரும்பணும், இவ்வளவு தூரம் வந்து நின்று வழி கேட்கறிய, திரும்ப இங்கேருந்து 15 கிலோமீட்டர் அந்த சைட்ல போய் அங்க இருக்கிற பாதையை பிடிச்சி போ, அங்கதான் அந்த ஊர் இருக்குன்னு. உடனே வண்டியை திருப்பிக்கிட்டு அப்படியே உல்லாச பயணம் அங்கே தொடருகிறது. போய்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு பெரிய காடு வந்துருச்சு. காடை கடந்து போயிட்டே இருக்காரு, வண்டி நின்னு போச்சு, காரு எனக்கு அப்பே தெரியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பல பேர் தீர்க்கதரிசிகள் தான். எது நடந்து முடிஞ்ச உடனே எனக்கு அப்பே தெரியும், தெரியாத ஆள்கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்து இப்படி ஓட்டினா இப்படித்தான் காட்டு நிக்கும். நம்ம வீட்டுல பெரிய நடக்கும் இல்லையா அந்த ஜெகடா. அப்போ தெரியாத ஆள்கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்து ஓட்டினா இப்படித்தாங்க நடக்கும். உடனே அவர் சொன்னாரு, சைத்தான் சும்மா இரு, உன்னாலதான் இவ்வளவு வந்துச்சு, காலையிலே கிளம்பி இருந்தா சீக்கிரம் போய் சேர்ந்துருக்கலாம், நீ கிளம்புனது 2:30 கிளம்பின, கிளம்புனா உருப்பிடுமா? அவரு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. உள்ள உட்காந்து பார்த்த பார்த்த புள்ள தாங்க முடியல, 2.5 வயசு புள்ள. இல்ல உடனே கூப்பிடுச்சு, ஏன் இப்படி அடிச்சுக்கி நிக்கிறியா ரெண்டு பேரும் அந்த புள்ள கேட்டுச்சு. அப்போ அவர் சொன்னாரு, உங்க அம்மானாலதானே இப்படி நடந்து போச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இல்ல உங்க அப்பானாலதானே இப்படி நடந்து போச்சு. அப்ப அது சொல்லிச்சு, ரெண்டு பேரையும் சண்டையை விட்டு போட்டு வண்டியை தள்ளுங்க, தானா ஓடும், தள்ளி பாருங்க எடுக்குதான் ஸ்டார்ட் ஆயிக்குதான்னு. அது ஒரு ஐடியா கொடுக்குது, நல்ல ஒரு உயர்வான ஐடியா. சரி அது கூட செய்யலாமே, நீ பின்னாடி பிடிச்சி தள்ளு, நான் முன்னாடி கீரை போடுறேன், வண்டி போகுதான்னு பாப்போம்னு தள்ளுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, கணவனும் மனைவி. வண்டி கொஞ்சம் கொஞ்சமா உருளுது, உருண்டா மாதிரி தெரியல, கொஞ்ச நேரம் நின்றுட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது பிடிச்சி தள்ளுவோம்னு தர்றாங்க. உன்னை இந்த சின்ன புள்ள பாக்குது, என்னடா அப்பாவும் அம்மாவும் இப்படி இருக்காங்க, ஒரு வண்டியை தள்ள கூட முடியலையே அந்த ஆளுகளால அப்படின்னு முன்னாடி இருக்க பேரனட்டை பிடிச்சிக்கிட்டு வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த புள்ள தள்ளுது. தள்ளின உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஏறி உட்காந்தாக போய் இறங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்பா அம்மாட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதே மாதிரி வர்ற வழியில இப்படி வண்டியை வாங்கிட்டு வந்தேன், லேட் ஆகி போச்சு. உடனே இந்த பேரன் அங்கேருந்து உடையாந்து சொன்னாரு, தாத்தா தாத்தா உங்களுக்கு கதை தெரியுமா, என்ன தெரியுமா, இன்னைக்கு ஆகி போச்சு, வர்ற வழியில இவ்வளவு பெரிய பிரச்சனை, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் தான் சொன்னேன் வண்டியை தள்ளுங்கன்னு, ரெண்டு பேராலையும் தள்ளவே முடியல, நான் கடைசியில உட்காந்துட்டு ஒரு தள்ளு தள்ளுனேன் பாருங்க, டம்முன்னு அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நாங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டோம்னு உளுந்து உளுந்து சிரிச்சாங்க. என்னங்க செய்வாங்க நம்ம பேரப்பிள்ள இப்படி சொல்லியிருந்தா என்ன செய்வோம், ஹே நீங்க தள்ளுங்க, வண்டி உள்ள உட்காந்துட்டு தள்ளினாரு. அதை சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இப்படித்தான் பல பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்க தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம்னு, அவங்க தள்ளுறது இல்ல, வெளியே என்ன நடக்குதுங்கிறது புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும்னு சொன்னார். இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். யார் எதை தள்ளிக்கிட்டு இருக்கியே, யாரும் எதையும் தள்ளுறது கிடையாது, ரப்பு தள்ளி கொண்டு இருக்கிறார், நீங்க எல்லாம் பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாம் நினைத்துக் கொண்டோம், நாம் சம்பாதிப்பதனால், நம்முடைய திறமையால், நம்முடைய அறிவால், நம்முடைய கூவத்தினால்தான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கு, நாம் இருக்கிற கம்பெனி நல்லா இருக்கு, மத்த எல்லாம் நல்லா இருக்குன்னு நாம் நம்முடைய இயத்துக்குள்ளே அந்த தான் என்ற அந்த அகந்தை அந்த இடத்திலே பதிந்து வேலை செய்கிறது. அதை மட்டும் அப்படி கலட்டி ஒருத்தர் எரிஞ்சிட்டாருங்க, என்ன கொடுக்கிறதும் என் ரப்பு, எடுக்கிறதும் என் ரப்பு, என்னை வாழ வைக்கிறதும் என் ரப்பு, என்னை மௌத்தாக்குறதும் என் ரப்பு. இன்னைக்கு நான் இருந்தாலும் இந்த உலகம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கும், நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டாலும் இந்த உலகம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் என்னை விட அறிஞர்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்து முடித்தது, என்னை விட அறிவாளிகளை எல்லாம் இந்த உலகம் பார்க்க இருக்கிறது. என்னை விட செல்வி சீமான்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்து முடித்து விட்டது. காரூன்களை பார்த்த துணியா இது, கொஞ்ச நெஞ்சமல்ல, செல்வத்திலே குட்டி கிடந்து அப்படி செல்வத்திலே அந்த தங்கத்திலே படுத்து புரண்டு எந்திரித்த காரூனையும் இந்த துணியா பார்த்துருச்சு. இனி வரப்போகிற தலைமுறையில காரூனுக்கு இணையாக பொருளாதாரம் கொண்டவனையும் இந்த உலகம் பார்க்க இருக்கிறது. காரூனும் போயிட்டான், இனி வரப்போறவனும் போப்பாரான். அதனால எந்த பொருளாதாரத்தை வைத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது, எந்த அறிவை வைத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. யாருடைய பூவத்து யாருடைய இருத்தல்களை வைத்தும் இந்த உலகத்திற்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் இருப்பதனால் அவர் குடும்பம் நடப்பதும் கிடையாது. அவர் மௌத்தாக போறதுனால் அவங்க குடும்பமும் சேர்ந்து மௌத்தாக போறது கிடையாது. தானாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்ல ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். பொம்மைகளாக ஆடிக்கொண்டிருக்கிற நாம் தவறான எண்ணத்தை இதயத்திலே திணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி தெரியக்கூடிய எல்லாமே என்னவா தெரியும், என்னவாக தெரியும்? அதுதான் சஹாபாக்களுக்கு தெரிந்தது, அதுதான் சஹாபாக்களுக்கு தெரிந்தது. அதனால்தான் சஹாபாக்கள் இந்த உலகத்தினுடைய வரலாற்றிலே தங்களுடைய பெயரை பதித்தார்கள். அங்கு போய் அந்த ரோம பேரரசர்களுடைய அந்த அவைகளிலே நின்று இந்த இஸ்லாமிய கீதத்தை முழங்குகிற போது ரோமேனிய பேரரசுகள் அவர்களுக்கு தெரியவில்லை, அங்கே இருக்கிற அந்த ராஜாக்களினுடைய பட்டு பீதாம்பரங்கள் தெரியவில்லை, அரசர்களுடைய அந்த படை வளங்களின் எண்ணிக்கை அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் என்ன தகுதி, நினைத்தால் நம்மை சீவி விடுவார்கள் என்கிற எண்ணெல்லாம் கிடையாது. ரப்பு நினைச்சா என்ன நிக்க வைப்பா, ரப்பு நினைச்சா என்ன மௌத்தாக்கி போடுவான். முன்னாடி உட்கார்ந்து இருக்கவே ஒண்ணுக்கும் உதவாதவன், இவன் மையத்துக்கு சமம், இவன் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது, இவன் நினைக்காவிட்டாலும் எதுவும் நடக்காது என்ற கொள்கை ஆணித்தனமாக இருந்தது. அதனாலதான் சஹாபாக்கள் இந்த உலகத்தினுடைய வரலாற்றை புரட்டி போட்டார்கள். இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்களே, மனங்களே, என்ன மாற்றம் உங்களிடத்தில் ஏற்பட்டது? சென்ற ஆண்டிற்கும் இந்த மாற்ற இந்த ஆண்டிற்கும் இடையிலே இந்த ஒரு வருட காலத்திலே கேட்ட இத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த ஈமான்ல முழுசா வேணாங்க, முழுசா ஒரு மனுஷருக்கு இப்படி வந்து அப்படி எல்லாம் ரப்பினால் தான் நடக்குதுங்கிறதல்ல. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு சரி இது ரப்பு தான் நடத்துக்கிறான் பரவாயில்லங்கிற எண்ணம் வருகிறதா? அதுதான் முஃப்ளிஹுன். அல்லாஹ் சொல்றான், அப்படி வந்துருச்சுன்னா நீ இந்த உலகத்திலே ஜெயத்திற்கு தகுதியானவன், வெற்றியே வெற்றி, நீ செல்கிற இடமெல்லாம் ஜெயமே ஜெயம். ஏன், நான் கம்பெனியிலே போய் திரும்பி வந்தாலும் ரப்பு என்னை திருப்பி விட்டிருக்கிறான். தர நினைத்தால் அந்த கம்பெனி இல்லாமலும் அந்த 2000 எனக்கு கிடைக்கும். தர நினைக்காவிட்டால் கம்பெனியிலே சேர்ந்து நான் வேலை பார்த்தா கூட நாளைக்கு ஏதாவது ஒரு பேரை போட்டு திருட்டப்பட்டதை என் தலையில கட்டி சம்பாதித்த காசுகளை எல்லாம் நான் திரும்ப கொடுக்க வரும். அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருச்சுன்னா இஸ்லாமியர்களே, இன்று நீங்கள் தான் உலகத்திலே தலை சிறந்தவர்கள், இன்று நாம் தான் இந்த உலகத்திலே வாழுவதற்கு தகுதியானவர்கள். ஏன், இந்த இந்த தகுதியை இந்த எண்ணத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு பெரிய பாடமாக வைத்திருந்தான். அந்த ரோல் மாடல் இன்னைக்கு இருக்கா? நம்ம ஆள்கிட்ட போய் கேட்டா கூட சொல்றான், நம்ம ஆளு அந்த பெரிய ஏதாவது ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணி ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணி அல்லது வேற ஏதாவது பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டா நீ என்னங்க ரோல் மாடல் ஆக நினைக்கிறீங்கன்னா, ஐன்ஸ்டீன் மாதிரி ஆக விரும்புறங்க, அல்லது நம்ம புஷ் மாதிரி ஆக விரும்புறங்க, என்னுடைய வாழ்க்கை அப்படி ஒரு அதாவது ஜனாதிபதி மாதிரி இருக்கணுங்க, அப்துல் கலாம் மாதிரி என்னுடைய, ஏன் நீ சொல்லுவதல்ல ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையின் இடத்திலே வர வேண்டும் என்று அந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்து விட்டதோ ஜெயமே ஜெயம், எங்கு போனாலும் எந்த கவலை இருக்காது. இந்த ஈமானினுடைய அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹு தஆலா திருக்குறானிலே ஒரு இடத்துல சொல்லுகிற போது சொல்கிறான், லா தகாஃபு வலா தஹசனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹசனு, பதட்டப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். என்ன நடக்குமோ, நாளைய தினத்திலே என்னுடைய வேலை பறிக்கப்பட்டால் என்ன நடைபெற்று விடுமோ, என்னுடைய குடும்பத்திற்கு செல்லுகிற பொருளாதாரம் தடைபட்டு விட்டால் என்ன நடந்து விடுமோ, என்னுடைய மகளினுடைய கல்யாணம் நின்று விடுமோ, அல்லது என்னுடைய குடும்பமே பசியிலோ பட்டினியிலோ தெருவுக்கு வந்து விடுமோ, அப்படிங்கலாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட்டு பெரிய பெரிய அந்த கவலையினுடைய ரேகைகளை உங்களுடைய உடம்பிலே சுமந்து கொண்டிருக்க வேண்டாம். லா தகாஃபு வலா தஹசனு வ அன்தும்ல் அலௌன, நீங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்திலே மதிக்கத்தக்கவர்கள், இந்த உலகத்தினுடைய பீடத்திலே நீங்கள் தான் இருப்பவர்கள். இன் குன்தும் முஃமினீன், ஆனால் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், என்னவாக இருக்கணும், முஃமின்களாக இருக்க வேண்டும் என்ற ஷரத்தை அல்லாஹ் அந்த இடத்திலே வைக்கிறான். அப்ப அது வரணும் அப்படின்னா அதுக்குதான் இந்த ஆயத்து பாடம் சொல்லி தருகிறது. வெற்றியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த சிபத்துகள் உங்களிடத்திலே வெள்ள பிரவாகம் எடுத்து ஓட வேண்டும். சாதாரண ஆறு ஓடுற மாதிரி கங்கை நதி அல்ல, வெள்ள பிரவாகம் எடுத்து இந்த எண்ணமும் இந்த நிலைகளும் இந்த எண்ணங்களும் உங்களிடத்திலே ஓடிவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு எங்கே போனாலும் வெற்றிகளை வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த உண்மை யாராலும் பொய்யாக்க முடியாதது. சகோதரர்களே, புது ஆண்டிலே கால் எடுத்து வைத்திருக்கிற நாம், இத்தனை நாள் இந்த தஃப்ஸீரை கேட்டிருக்கிற நாம், மாலிகி யௌமித்தீன் இந்த உலகத்தினுடைய அதிபதியான இரட்சகனான இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒவ்வொரு அனுகூலங்களையும் அறிந்து தெரிந்து எதை எங்கு வளர்க்க வேண்டும், இந்த பூமியை எப்படி சுற்ற வேண்டும், இந்த பால்வெளியிலே ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை சுழலவிட்டு, இந்த பால்வெளியிலே 11 கோள்களை சுழலவிட்டு நமக்கு தெரிந்து வானத்தை படைத்து பூமியை படைத்து இந்த பூமியை எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்திலே 24 மணி நேரமும் சுழல வைத்து அதை அந்த பூமியை கொண்டு முழு உலகத்தையும் சூரியனை சுற்றி வைத்திருக்கிறானே, அவ்வளவு பெரிய ரப்பர் ஆலமி இருக்க ஒருவேளை நமக்கு சோறு போடுறது முடியாது. நீ எங்கே போய்விட்டாய், உன்னுடைய அகீதா எங்கே போய்விட்டது? ரப்பினுடைய மகத்துவத்தை படித்தோம் நாம், மாலிக்கி யௌமித்தீன் என்று சொன்னோம் நாம், ஆனால் மாலிக்கி யௌமித்தீன் உள்ளே வந்ததா, இதயத்திலே வந்ததா, இந்த வருட புது வருடத்திலே உன்னிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியதா, அதைத்தானே பார்க்க சொல்லுகிறது இந்த இஸ்லாம். ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றி வருகிற காலங்களை சிறந்த ஒரு காலங்களாக, நான் தான் வெற்றியாளர்கள் என்ற அந்த ஜெயப்பட்டியலிலே ஆக வேண்டும் என்று சொன்னால், நடப்பதெல்லாம் ரப்பு நடத்தி கொண்டிருக்கிறான், அந்த எண்ணம் இதயத்திலே ஆட்சி நடத்த ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.